இறைவனுடைய அருளை கொண்டு நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தனித்தனிய முறையே இறைவனால் அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவன் அனுமதித்துள்ள வாழ்க்கை என்னிடமிருந்து நேர்வழி பெற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு சமாதானமாக அமைத்து கொள்ள வேண்டும். என்னிடமிருந்து அல்லாமல் சமாதானம் உங்களுடைய மனதில் இல்லை. அவ்வாறெனில் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனுடைய பாதுகாப்பும் அவனுடைய வழியையும் கொண்டு அவனுடைய அனுமதியின் பேரில் என்னுடைய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். ஒவ்வொரு பொழுதும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு நமக்காக வாழ்க்கை அமைக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை நாம் எவ்விதமாக அறிவது? என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகள் நான் விரும்பிய விதம் நடப்பதில்லை, ஆனால் நடக்கின்றன. என் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடக்குமானால் அந்த தேவைகள் நிச்சயமாக இறைவன் புறத்திலிருந்து நிகழ்த்தப்படவில்லை என்பது பொருள். நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய காரியங்களில், என்னுடைய முயற்சியில் நான் இருக்கின்றேன். என் விருப்பப்படி ஒரு காரியம் நடந்தால் அபிதமாக நடக்கக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் சோதித்து பார்த்தீர்களானால் நிச்சயமாக அபிதமாக ஒரு அணு உறவு கூட, ஒரு நொடிப்பொழுது கூட நீங்கள் விரும்பியபடி ஒரு காரியம், ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதில்லை. கூடுதலாகவோ குறைவாகவோ நிகழ்மையை தவிர நீங்கள் நினைத்த விதம் நடப்பதில்லை. இது நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதலாக முடிவு வரையில் தெளிவாக அறிய வேண்டிய விஷயம். சாப்பிடும் பொழுது கூட உங்களுடைய ருசிக்கு ஏற்ற மாதிரி அமையாது. நீங்கள் விரும்பிய அளவு சாப்பிட முடியாது. ஒன்று அதிகமாக அல்லது குறைவாக, மன திருப்தி இல்லாமல் அல்லது மிகவும் திருப்தியோடு, நான் விரும்பியதற்கு நேர் மாற்றமாக. ஒவ்வொரு விஷயம் மாற்றமாக என்பது எதிர்ப்பதமாக மட்டுமல்ல, அது நான் நினைத்ததை விட அழகாகவும் இருக்கும். ஒருபோதும் நான் எண்ணுவது நடப்பதில்லை. உங்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையை நிகழ்ந்து கொண்டிருக்கிற எந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இறைவனால் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்டு உங்களுக்காக அது உறுதியாக்கப்பட்டு தீர்ப்பு என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையின் தீர்ப்பு நான் செய்த தவறுகளுக்கு உரியக்கூடி இன்னும் இறைவன் மிகவும் மன்னிப்பவன், கருணையாளன் என்பதற்கான அடையாளமாக நாம் செய்து கொண்டிருக்கூடிய தீமைகளுக்கு நன்மைகள் அதிகமாகி கொண்டும் வரும். என்னுடைய பாவங்களுக்கு நஷ்டங்களும் வேதனைகளும் உண்டு. அதே நேரம் இறைவன் கருணையாளன் என்பதை அறிவிக்க வேண்டி என் பாவங்களுக்கெல்லாம் இன்னும் சுகமான அனுபவங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நாம் நன்றி செலுத்துவோரில் இருக்கின்றோமா என்பதை இறைவன் அறிய வேண்டும். நன்மைகளையும் தீமைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கின்றான். எந்த நேரமும் ஒரு பொழுதை போன்று மற்ற பொழுது கிடையாது. ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை போன்றது பிந்தைய நாளில் இல்லை. ஒவ்வொரு விடுதலும் ஒவ்வொரு பொழுது புலர்தலும் முந்தியதற்கு பிந்தியது வித்தியாசமானது, ஒன்று போல் ஒன்று கிடையாது. மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அழகான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒன்று போல் மற்றது கிடையாது. நம்முடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளும் இயற்கையும் நம்மை சூழ்நிற்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உள்ளத்திலும் சரி உடலிலும் சரி புறத்திலும் சரி தெளிவாக தொடர்ச்சியாக மாற்றமாகி கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது வெளியில் என்னுடைய காரியமாக எனக்கு விரோதமாக அல்லது எனக்கு சாதகமாக எனக்கு அழகான நற்கூலியாக அல்லது என் தீமைகளுக்கான பரிகாரமாக வேதனைகளாகவும் சோதனைகளாகவும் வரும் என்பதை நாம் உணர வேண்டும். இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பல கஷ்டங்கள் பல வேதனைகள் மனதின் கவலைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த கவலைகள் எப்பொழுது நீங்குகின்றன எப்பொழுது வரும் என்று தெரியாது. இப்பொழுது கவலை நீங்கி இருக்கின்றது, கொஞ்சம் வெளியேறிவிட்டால் கவலை வந்துவிடும். இப்பொழுதும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் கவனிப்பதில்லை. நான் பல நேரங்களில் கவனிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், சில நேரங்களில் கவனிக்கின்றேன். எப்பொழுது கவனிப்பேன் எப்பொழுது கவனிக்க மாட்டேன் என்பது எனக்கு தெரியாது. உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது எப்பொழுது நான் தூங்கி போவேன் எப்பொழுது விடிப்பேன் என்று தெரியாது. எதற்காக வந்திருக்கின்றேனோ அது இறைவன் புறத்திலிருந்து எனக்கு அவனுடைய நாட்டம் இருந்தால் நிகழும், அவ்விதமாக இல்லை என்றால் நிகழாது. இறைவன் நம்மிடம் கூறுவதெல்லாம் என்னுடைய நாட்டத்திற்காக உங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். என்னுடைய நாட்டத்திற்காகவும் என்னுடைய விருப்பத்திற்காகவும் உங்களுடைய பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். எந்த காரியமாக உங்களுடைய மனதில் நீங்கள் ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது உன் புறத்திலிருந்து நிகழட்டும் இறைவனே என்ற அந்த எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பொழுதிலும் அமைத்துக் கொள்ளுங்கள். நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன் வாழ்க்கையை முடிக்கின்றேன் என்பது கிடையாது. வாழ்க்கையை நீங்கள் அவன் புறத்தில் ஒப்படைக்கின்றீர்களா? ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் புறத்திலிருந்து இந்த வாழ்க்கை எனக்கு அமைய வேண்டும், உன் புறத்திலிருந்து இந்த நேரத்தின் நன்மைகள் எனக்கு அமைய வேண்டும், உன் புறத்திலிருந்து என்னுடைய தீமைகள் இந்த நேரம் அது நீக்கப்பட வேண்டும், நீ எனக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்றாய் என்ற அந்த நன்றி உணர்வு எனக்கு வேண்டும், நீ கருணையாளன் என்பதை என் நல்லறிவுக்கு எட்டும்படி உன்னுடைய உதாரணங்களையும் வாழ்க்கையினுடைய என்னுடைய நிகழ்வுகள் நிகழும் பொழுதும் எனக்காக நீ அறிவிப்பாயா? நிச்சயமாக நீ யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன் என்பதை நான் அறிகின்றேன். என்னுடைய இறைவன் எனக்காக எந்த நன்மையையும் ஒவ்வொரு உங்களுடைய மூச்சிலும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். சுகமாக வாழுங்கள், சுகமாக வாழுங்கள் என்று இறைவனிடமிருந்து நற்செய்தியும் இறைவனிடமிருந்து எச்சரிக்கையும் நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. எச்சரிக்கை என்பது நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் எண்ணமும் செயலும் மேற்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தவறுகின்றீர்கள் என்ற எச்சரிக்கை. உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது, தவறு செய்து கொண்டிருக்கின்றீர்கள், தவறிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னமும் உங்களுடைய மனதின் போக்குகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. மற்ற மனிதர்கள் மீது நீங்கள் கோபமாகவும் இருக்கின்றீர்கள், மற்ற மனிதர்களை பற்றி தவறான எண்ணத்திலும் வெறுப்பிலும் கூட இருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்கள் மீது இறைவன் கருணையாளன். உங்கள் மீது என்றால் வாழ்க்கையிலுள்ள அனைத்து மக்களும் உங்களுக்கு சார்ந்து வாழ்பவர்களும் உங்களை அண்டாமல் தொலைவில் வாழ்பவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நன்மையை விரும்புகின்றீர்களோ அவ்வளவு பேரும் அதே நன்மையை விரும்புகிறார்கள். எந்த கஷ்டங்கள் வேண்டாம் என்று விரும்புகின்றீர்களோ அவ்வளவு பேரும் அதே கஷ்டம் வேண்டாம் என்று விரும்புகின்றார்கள். நான் ஒரு கஷ்டத்தில் ஆகும் பொழுது கூறுகின்றேன், ரொம்ப வலிக்கு தான் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு தான் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் அது அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் புரியும், இது சொல்லி தெரிவதில்லை. அப்படி என்றால் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டம் தனித்தனித்தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரே காற்று, ஒரே பருவம், ஒரே இயற்கை, ஒரே சூழ்நிலை இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அது தனித்தனியே முறையே கஷ்டத்தையோ அல்லது வேதனையையோ அல்லது துன்பத்தையோ அல்லது சுகத்தையோ இன்னும் அழகான உணர்வுகளையோ கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவருக்கு கேடாக இருக்கின்றது, ஒருவருக்கு நன்மையாக இருக்கின்றது, ஒருவருக்கு சுகமாக இருக்கின்றது, ஒருவருக்கு வேதனையாக இருக்கின்றது, ஒருவருக்கு மூச்சு அடைத்துக் கொள்கின்றது, ஒருவருக்கு ஜுரம் வருகின்றது, ஒருவருக்கு தும்மல் வருகின்றது, ஒருவருக்கு அழகாக இருக்கின்றது. இவை அனைத்துமே அவரவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய நன்றி உணர்வு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொழுதும் அவர்களுக்கு நன்மையாக அமைகிறது. நன்றி உணர்வு என்பது என்ன? என்னுடைய பாவங்களுக்கு ஒரு வேதனை தீர்ப்பாக அமையுமானால் நிச்சயமாக என்று நான் வேதனையில் இருக்க வேண்டும். இறைவனுடைய அறிவிப்பு உங்களுடைய கண்கள் செய்யும் மோசத்தையும் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகின்றான். உங்கள் கண்கள் மோசங்கள் செய்கின்றன. அத்தியாயம் 40:19 உங்கள் கண்கள் மோசம் செய்கின்றன. உங்களுடைய உள்ளங்களில் ஏராளமான பாவங்கள் இருக்கின்றன, ஏராளமான மன இச்சைகள் இருக்கின்றன, ஏராளமான மனக்கேடுகள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுமே இறைவனுக்கு பொருந்தாததும் அசுத்தமானதுமான ஒரு மனநிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். இருந்தபோதும் நம் பாவங்களை நாம் அறியாமலேயே மன்னித்து நம்மை வாழ வைக்கின்றான். ஒரு கண்ணியமான சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் முகம் நோக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பாவங்கள் வெளிப்படாமல் உள்ளுக்குள் மறைத்தும் அதை மன்னித்தும் அதற்கு நன்மையான எண்ணங்களாக மாற்றியும் நம்மை ஒரு மனிதனாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். இதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளிப்படுத்துவானேயானால் நாம் ஒருவரை ஒருவர் முகம் நோக்க முடியுமா? கண்ணியமானவர்களை போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெளிவாக நாம் உள்ளத்தில் அந்த அளவுக்கு தூய்மையானவர்கள் இல்லை என்பதை அறிகின்றோம். இதற்கு பகரமாக மன்னித்து கருணையோடு உங்களை ஒருவருக்கு சுகமான வாழ்க்கையிலும் ஒருவருக்கு நல்லெண்ணத்தை கொண்டும் ஒருவருடைய அசிங்கத்தை மற்றவர் வெளிப்படுத்தாமலும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுடைய அசுத்தங்களை வெளிப்படுத்தாதீர்கள். இறைவனை பின்பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் இறைவன் உங்களுக்கு நன்மைகளில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் உங்களை அவனுக்கு நன்றியுடையவர்களில் காண்கின்றான். ஒருவர் மற்றவரை பற்றி தரக்குறைவாக பேசுவதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவரை மற்றவர் இகழ்வதிலிருந்தும் மற்றவரை பற்றி குறை புறம் பேசுவதிலிருந்தும் விலகிக் கொள்வோமேயானால் இறைவன் நம்மை பற்றிய செய்திகளை வெளிப்படுத்தாமல் நம்மை ஒரு கண்ணியமான மனிதனாக பாதுகாத்து கொண்டிருந்ததற்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக இறைவன் அறிகின்றான். ஒவ்வொரு உங்களுடைய எண்ணத்திலும் நன்மையானதை இறைவன் வைத்திருக்கின்றான். ஆனால் நாமோ நம்மை மறந்துவிட்டு மற்றவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவரை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். 4 பேர் சேர்ந்துவிட்டார் அவர்கள் மற்றவர்களை பற்றியும் இழிவாகவும் தன்னை பற்றி புகழ்ந்தும் பேசுவதை தவிர எதனையும் விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் தான் புகழப்பட வேண்டும். மற்றவர்களை நாம் பரிகாசம் செய்ய வேண்டும், இலக்காரமாக பேச வேண்டும், அதை நகைப்புக்கு இடமாக ஆக்கிக்கொண்டு சுவாரஸ்யமாக நம்முடைய சம்பாஷணம் முடித்து கொண்டு பிரிய வேண்டும். இது ஷைத்தானுடைய அலங்கோலமான வாழ்க்கையினுடைய பகுதி. நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரடிய போகிறது என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்தும் நாம் 4 பேர் போய்விட்டால் எதனை பேசுகின்றோம்? இறைவனை போற்றுகின்றோமா? இறைவனுடைய தூய்மையை நாம் போற்றுகின்றோமா? இறைவனுடைய புகழை போற்றுகின்றோமா? அவனை தூய்மைப்படுத்துகின்றோமா அல்லது அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவனுடைய நன்மைகளை நாம் விரும்பும் காலகட்டம். மற்றவர்களை பற்றி குறை பேசுவதும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதும் மற்றவர்களை பற்றி வெறுப்பை மனதில் வைத்துக் கொள்வதும் கூடாது. நீங்கள் எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் யார் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கின்றதோ அவர்களை வாழ்வித்து கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன். உங்களை எப்படி வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றானோ அதை போன்று அவர்களையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்களை இறைவன் வாழ்விக்க வேண்டும். சுகமாக வாழ்க்கைக்கான வழியை உங்களுக்கு அனுமதித்து அவன் தன் புறத்திலிருந்து உங்கள் மீது கருணையையும் புரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது உண்மையானால் அவ்விதமாகவே மற்றவர்களுக்கும் விரும்புங்கள். அவன் அடியட்டும் நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. நீங்கள் வாழ விரும்புகின்றீர்களா, அழிய விரும்புகின்றீர்களா? நான் வாழ விரும்புகின்றேன். உங்களுக்கு நோய் வந்துவிட்டது, வாழ விரும்புகின்றீர்களா இல்லையா? வாழ விரும்புகின்றேன். நோய் தாங்க முடியாத அளவுக்கு போய்விட்டது, இன்னமும் வாழ விரும்புகின்றீர்களா? வாழ விரும்புகின்றேன். அதன் காரணமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த விருப்பம் இறைவன் கொடுத்த விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு சுகமான எண்ணமும் அவன் புறத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் நிச்சயமாக வானவர் தூதர்களால் இறக்கி வைக்கப்படுகின்றது. நாம் தூய்மை கெட்டவர்களாக இருப்பதன் காரணமாக நேரடியாக இறைவன் பேசுவதில்லை. எவ்வளவு தூய்மையாக இருக்கின்றோமோ மற்றவர்களை பற்றி தவறாக பேச மாட்டோமோ அந்த அளவுக்கு நமக்கும் இறைவனுக்கும் இடையே நெருக்கம் இருக்கின்றது. தன்னைத்தானே தூய்மையானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களை இழிவாக பார்க்கக்கூடிய எண்ணமும் கீழாக பார்க்கக்கூடிய எண்ணமும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. தான் தவறே செய்யவில்லை. ஒருவர் மற்றவரை பற்றி குறை சொல்லும் பொழுது தன்னை ஒருமையாக நிரபராதியாக மனதில் வைத்துக்கொண்டு பேசுகின்றார்கள். அந்த தீர்ப்பு நம்மிடம் கிடையாது. நானும் குற்றம் செய்திருக்கின்றேன் என்ற அந்த வார்த்தை ஒருபோதும் யார் குற்றம் சுமத்த வருகின்றார்களோ அவர்களிடம் அந்த பயமோ இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நன்மைகளுக்கு ஒரு நன்றியுணர்வோ கொண்டு அவர்கள் வரவில்லை. அவர்களுக்கு கேடுதான். குற்றம் குறைகள் சுமத்துவதற்கு முன்பாக தன்னுடைய குற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி தன்னுடைய குற்றத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் தீர்ப்பளிப்பதில் போதுமானவன். இந்நேரம் அவர்களுக்குள் சுமூகமான தீர்ப்பை இறைவன் ஏற்படுத்தியிருப்பான். எப்பொழுது மற்றவர்களை முதலில் குறை சொல்ல ஆரம்பிக்கின்றார்களோ நிச்சயமாக கதைப்பட்டவர்கள் இவர்கள் தான். இவர்களுக்கிடையே நீங்கள் ஒருபோதும் நியாயம் செலுத்த முடியாது. நான் தவறு செய்திருக்கின்றேன், இதன் காரணமாக அடுத்தவர் எனக்கு குற்றம் புரிந்துவிட்டார். இரண்டு பேர் சம்பந்தமாக ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது. ஒருவர் மற்றவருக்கு பகைவர்களாக ஆகிவிட்டார்கள். முதலில் தன்னுடைய குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த குணம் இருந்தால் இவ்வகையிலான சண்டை சச்சரவுகள் மனதின் ஆற்றாமைகள் மனதிற்கக்கூடிய பகை உணர்வு நிச்சயமாக இறைவன் அதை அமைத்து வருகின்றான். உங்களுக்குள் மனம் சம்பந்தமாக ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றான். அது மட்டுமல்ல உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தன்புறத்திலிருந்து பூர்த்தி செய்கின்றான். கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கையின் மீது உங்களை அமைக்கின்றான். உங்களுடைய அருளில் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி புரிகின்றான். நீங்கள் ஒருவருக்கொருவர் சுமூகமாக வாழ வேண்டுமென்றால் பயபக்தியுடன் விட்டுக் கொடுப்பவர்களாக இருக்கும். இதற்கு நேர் மாற்றமாக உங்களிடம் பகைமை இருக்குமானால் நிச்சயமாக உங்கள் இருவருக்குமே இறைவன் பகைவனாக இருக்கின்றான். உங்கள் இறைவனுமே இறைவனை நேசிப்பதாக இல்லை. ஆக யார் முதலில் வருந்துகின்றார்களோ அவர்களுக்கு பெரும் பாக்கியம் உண்டு. யார் பின்னர் சிந்துகின்றார்களோ அவர்களுக்கும் நிச்சயமாக அடங்கான கூலி உண்டு. ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு நீங்கள் சுமூகமாக வாழ வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்று அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் ஒன்று செய்கிறனால் நிச்சயமாக நிலைத்து நிற்காது. அந்த நேரத்துக்கு உங்களுக்குள் ஒரு உறவு ஏற்படும். பின்னர் மீண்டும் பழையதை விட பெரிய அளவில் பெறப்படும். நிச்சயமாக உங்களை உண்மையை கொண்டு நற்செய்தி கூறுபவர்களாக இறைவன் அமைக்கின்றான். நீங்கள் நற்செயல் புரிபவர்களாகவும் உண்மையாளர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். அத்தியாயம் 2:119. நீங்கள் நன்றி உடையவர்களாக இருப்பீர்களானால் உண்மையை கொண்டு வாழ்வது உங்களுடைய தேவையாக இருக்குமானால் அந்த உண்மை என்பது நான் உங்களுக்கு உதவ வேண்டும், என்னிடமிருந்து ஒரு உதவி உங்களுக்கு வருமானால் எவ்வளவு அழகான உதவியாக இருக்கும், நிரந்தரமான உதவியாக இருக்கும், அந்த பகுதியில் எந்த இடையூறும் இருக்காது. இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சுகத்திற்கு எந்த இடையூறும் எனக்கு ஏற்படாது, எந்த சங்கடமும் தலைமையும் ஏற்படாது. இதனை இந்த உண்மையை நீங்கள் என்னமே விரும்புகிறானால் நீங்கள் நற்செய்தி கூறுபவர்களாக இருங்கள். மனிதர்களுக்கு நல்ல செய்தியை கொடுங்கள். அந்த நற்செய்தி என்ன? கவலை வேண்டாம் அவர்கள் கவலையோடு இருக்கும் பொழுது, பயம் வேண்டாம் அவர்கள் பயத்தோடு இருக்கும் பொழுது, வெறுப்பு வேண்டாம் அவர்கள் துன்பத்திற்குள்ளாகி வெறுப்போடு இருக்கும் பொழுது, கோபம் வேண்டாம், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், இறைவனுடைய உதவி நமக்கு உண்டு. நிச்சயமாக பொறுமை யாவற்றையும் எல்லா குணங்களையும் விட மிகைத்தது பொறுமை. அந்த பொறுமை இருக்கும் பொழுது போர் குணங்கள் கிடையாது, போர் கிடையாது, சண்டை கிடையாது, வாக்குவாதங்கள் கிடையாது, சச்சரவுகள் இல்லை. நம்முடைய இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த கருணையும் அந்த நேசமும் நிச்சயமாக மிகழும். சைத்தானுக்கு அங்கு இடமில்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையாக இறைவன் உங்களுக்கு அறிவிப்பது உண்மையை கொண்டு நற்செய்தி கூறுபவராகவே தவிர உங்களில் ஒருவர் மற்றவரை சந்திக்குமாறு நான் சொல்லவில்லை. தனித்தனியே முறையே ஒவ்வொருவருக்கும் அந்த வசனம் இன்று முதலாக வாழ்க்கையாக அமைய வேண்டும். எங்கு நாம் தவறு செய்கின்றோம்? யாரொருவரையும் இழிவாக பார்க்காதீர்கள், யாரொருவரையும் உங்களுக்கு விரோதிகளாக பார்க்காதீர்கள். உங்களை சமுதாயமாக நான் அமைத்திருக்கின்றேன், ஒரே சமுதாயமாக. உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் என்றால் இந்த சமுதாயத்தை வாழ வைத்துக் கொண்டிருப்பது நான் ஒருவன் தானே தவிர உங்களில் எவரும் அந்த சமுதாயத்தை வாழ்விப்பவர்கள் இல்லை. நீங்கள் குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி, குடும்பத் தலைவியாக இருந்தாலும் சரி, குடும்பமோடு வாழ்ந்தாலும் சரி, உங்கள் குடும்பங்கள் அனைத்தையுமே பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக சைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருக்கின்றன. அவன் உங்களுக்கு அவசரத்தை கொண்டு உபதேசிக்கின்றான், இறைவனோ பொறுமையை கொண்டு உபதேசிக்கின்றான். உங்களுடைய உள்ளங்கள் தெளிவாக தெரியும், பொறுமையும் அவசரமும் சமமல்ல. நன்மையும் தீமையும் சமமாகாது, அழகும் அலங்கோலமும் சமமாகாது, கோபமும் ஆத்திரமும் அமைதியும் நிம்மதியும் சாந்தமும் சமாதானமும் சமமாகாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இறைவன்றத்தில் கூடியிருக்கின்றது. நீங்கள் ஒருவருக்கொருவர் நற்செய்தி சொல்லுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நல்ல செய்திக்கு நல்ல கூலி உண்டு என்பதை. அப்படியானால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லும் பொழுது உங்களுடைய பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவங்கள் நீங்கும். என்னுடைய பாவங்கள் இருக்கின்றன, அதுவும் எனக்காக நீங்க இருக்கின்றது. நான் ஒரு நன்மையை மனப்பூர்வமாக விரும்பிவிட்டால் முதலில் நான் என்னை என்னுடைய பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திவிட்டேன் என்பது பொருளாகும். என் பாவங்களிலிருந்து நான் தூய்மையாகாத வரையில் எனக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் வர வேண்டும் என்று ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன். வாய் வார்த்தைகளால் சொல்வேன், நீங்கள் நல்லபடியாக இருக்கிறேன் என்று. நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று என்னிடம் கூறினால் இப்பொழுது நான் கூறுவது இன்னும் நன்மையாகட்டும் என்று. நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று கூறுவேன். பணிவோடு இருங்கள், பயபக்தியோடு வாழுங்கள் என்று கூறுவேன். அதற்கு காரணம் மனதிலிருந்து வருவதற்கு காரணமாக. ஆனால் அப்படியா என்று கேட்கும் பொழுது உள்ளத்தில் நான் அந்த நிமிடமே பொறாமை கொண்டு விட்டேன், இவன் உடல் நல்லா இருக்கானே. தெளிவாக நாம் அறிய வேண்டியது, ஒரு நன்மை உங்களுக்கு சமீபமாக நிகழ்கிறது, அது உங்களுக்கு நெருங்கிவிட்டது, உங்களுடைய நன்மைகளுக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய தேவைகள் பெருகுவதற்குமான சமீபமான அத்தாட்சியாகவும் நல்ல சகுனமாகவும் இருக்கின்றது. உங்கள் கண் முன்பாக உங்களுக்கு நெருக்கமானவர் ஒரு நல்ல நிலை அடையும் பொழுது அந்த செய்தியை உங்களுக்கு கூறும் பொழுது நீங்களும் நற்செய்தியை கூறுங்கள். நிச்சயமாக இறைவன் மேலானவன், மன்னிப்பான், புகழக்கூடியவன் என்று. மனப்பூர்வமாகவும் அவருடைய நன்மைக்காகவும் ஒரு பிரார்த்தனையோடு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய தீமைகளை அறவே நீக்கி உங்களுக்கு நெருங்க வேண்டியதை இன்னும் நெருக்கமாக்கி வைக்கின்றது. உங்களுக்கு சேர வேண்டிய இரண்டு நட்பு இன்னும் பெருகுகின்றது. இன்னும் நிலையான வாழ்க்கையாகவும் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாகவும் உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய அந்த பாதையை அறிவிக்கக்கூடிய மேன்மையான ஞானங்களுடன் உங்களை வாழ வைப்பான். நன்மைகள் யாவும் அவன் புறத்திலிருந்து, தீமைகள் உங்களிடமிருந்தே மட்டும்தான். அந்த தீமைகளில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவழி மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒவ்வொரு அம்சமும் இங்கு நமக்கு தெளிவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் நம்பிக்கையோடு நற்செயல் செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு அறிவிப்பது நல்ல செயல் அனைத்துமே அவனுடைய உதவியை கொண்டு, அவனுடைய வழிகாட்டுதலை கொண்டு நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள். இந்த அறிவோடு இறைவனுடைய வழிகாட்டுதல் உணர்வு செய்கிறது. பிறருக்கு நஷ்டம் விளைவிக்கும் விதமாக நான் ஒரு நன்மையை விரும்பக்கூடாது. நாம் ஒருவருக்கொருவர் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு தனக்கு ஒரு லாபம் என்ற அந்த அடிப்படையில் செயல்படக்கூடாது. எனக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு அவன் யாவருக்கும் பொருத்தமானவன், அவன் யாவருக்கும் உரியவன், யாவருக்கும் நன்மையை புரிவதை தன்மீது கடமையாக்கி கொண்டவன். நீங்கள் இறைவனிடமிருந்து எதனையும் கேட்க விரும்பினால் மற்றவர்கள் மீதுள்ள வெறுப்பையும் குரோதத்தையும் நீக்கிக்கொண்டு அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி அவர்களும் சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தால் தவிர, அந்த ஒரு எண்ணத்தின் மீது நீங்கள் வாழ்ந்தால் தவிர உங்களுடைய பிரார்த்தனைகள் செல்லுபடியாக. உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்பொழுது செல்லுபடியாகும் என்றால், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நல்லறிவு புகட்டப்பட்டு அந்த நல்லறிவில் மற்ற மனிதர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் என்னுடைய லாபத்திற்கும் என்னுடைய வியாபாரத்தின் காரணமாக அவர்களுக்கும் அதே லாபத்தோடு அதே நன்மையோடு வாழக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையும் மனதில் கொண்டு நான் என்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும், என்னுடைய பேச்சு வழக்கை ஆரம்பிக்க வேண்டும், என்னுடைய இறைவனிடம் நான் திரும்ப வேண்டும், மற்ற மனிதர்கள் மீது பொறாமை ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக்கொள் இறைவனே என்று. நாம் நம்பிக்கையோடு நற்செயல்கள் செய்ய இருக்கின்றோம். அத்தியாயம் 2:25. நம்பிக்கையோடு நீங்கள் நற்செயல், நற்செயல் என்பது நல்ல எண்ணத்தோடு, நல்ல எண்ணம் என்பது பிறர் மீது எந்த வஞ்சனையும் வேண்டாம், பிறர் மீது எந்த கொடூரமும் குரூரமும் வேண்டாம். என்னுடைய மனதில் அவர்கள் மீது ஒரு நல்லெண்ணம் கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் உங்களுடைய பிரார்த்தனை இறைவனும் செல்லுபடியாகும். இறைவன் கருணையாளன் உங்கள் மீது மட்டுமல்ல, ஒவ்வொருவர் மீதும் கருணையாளன். நான் பிறரை பற்றி கவலையே படாமல் என்னுடைய லாபத்தை மட்டும் குறியாக கொண்டு இறைவனிடம் திரும்பும் பொழுது யார் மீது உங்கள் மீது கருணை கொண்டிருப்பது போன்று அவர்கள் மீது கருணை கொண்டிருக்கின்றனோ அவர்களை வஞ்சித்து, அதாவது இறைவனை நேரடியாக ஏமாற்றி நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு பிரார்த்தனை அவனிடமே கேட்கின்றேன். நிச்சயமாக இறைவனை பற்றி நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம், அறிந்திருந்தும் அவனை பற்றி உணராதவர்களாக இருக்கின்றோம், உணர்ந்தும் அதை புறக்கணித்தவர்களாக இருக்கின்றோம், அலட்சியப்படுத்தியவர்களாக இருக்கின்றோம். இந்த வகையில் வாழ்வது நாம் அறிந்து தெரிந்து நமக்காக நமக்கு விரோதமாக வாழ்நாள் முழுமைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் அடிமை. எனக்காக நான் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் இறைவன் நம்மை மன்னித்து அருள்கின்றான். அந்த மன்னிப்பின் மீது நாம் நிலையாக வாழ வேண்டும் என்று உங்களுக்கு என்று வரும் பொழுது நீங்கள் மரியாதையோடு உங்களை என்ற வார்த்தைகள் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நீ வா போ என்று குறிப்பிடுவது அழகான வார்த்தை அல்ல, மரியாதையான வார்த்தை அல்ல. நீங்கள் என்றால் பன்மையா அல்லது ஒருமையா, உங்கள் என்றால் அது பன்மையா அல்லது ஒருமையா, நீங்கள் என்று நீங்கள் உங்களை அழைக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு குறிப்பதாகும். நீ என்றால் அவ்வளவு பேர் உங்களுக்கு விரோதி, நீ மட்டும் தனியே. அவ்விதமாக இறைவன் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வது உண்மையானால் உங்களுக்கு ஒருபோதும் அவன் உதவி செய்வோமே. இருந்த போதிலும் நீங்கள் அறிய வேண்டியவற்றை தெளிவாக அறியும் வரையில் உங்களை அவன் வழி தவற விடுபவனாக இல்லை. நீங்கள் அவசரத்தில் இருக்கின்றீர்கள், நிறைய தடைகள் வருகின்றன. இந்த அவசரம் வடிகேடு, தடைகள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி உங்களை நிதானப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நல்ல காரியம் போகிறோம், எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க, தடை என்று எழுதுகின்றீர்கள், அது நேர்வழி காணப்பாதை. நீங்கள் உங்களுடைய பெருமையை கொண்டு செல்கின்றீர்கள், அவர்கள் உங்களுடைய பாதுகாப்பை கொண்டு விசாரிக்கின்றார்கள், எங்கு செல்கின்றீர்கள் என்று. நீங்கள் கண்மண் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், அவர்கள் உங்களுடைய வழிபாதை அறிய ஆசைப்படுகின்றார்கள், எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது. போகும்போதே தடை என்று கூறுகின்றீர்கள், நிச்சயமாக இல்லை. இது இறைவன் உங்களுக்காக நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆக நீங்கள் தவறாக சென்றாலும் இறைவன் உங்களை நேர்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றான், உங்கள் மூலமாக அல்லது உங்களுடைய சமுதாயத்தில் குடும்பத்திற்குரிய மற்ற நபர்கள் மூலமாக. நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் சம்பாதிக்க செல்கின்றீர்கள், அவர்களுக்காக வாழ்கின்றீர்கள், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்காக வாழ்கின்றார்கள். இந்த அடிப்படையை உங்களுடைய சமுதாயத்திற்கு கொண்டு வாருங்கள். நிச்சயமாக அங்கு உங்களுடைய இறைவனுடைய உதவி உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றது. உங்கள் காரியங்கள் அவன் புறத்திலிருந்து நிகழ்கின்றன. உங்களுக்கு அந்த வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் எந்த விதமான சங்கடங்களோ சோர்வோ தீண்டுவதில்லை. நீங்கள் களைப்படைவதும் இல்லை. எந்த நேரத்திலும் எனக்கு ஒரு நன்மையை விரும்பும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். தவறில்லை, நீங்கள் அவர்களுக்கு நன்மை கொடுக்கப் போவதில்லை. ஆனால் இறைவன் உங்களுக்கு பேருதவி செய்வனாக இருக்கின்றான். அந்த ஒரு வார்த்தைக்காக உங்களிடம் இருக்கக்கூடிய உங்கள் என்ற அந்த கண்ணியம் எனக்கு எப்பொழுதும் வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களை பன்மையாக பாருங்கள். ஒருமையாக வேண்டும் என்று நீங்கள் என்ற அந்த வார்த்தை எனக்கு வேண்டும் என்று விரும்பாதீர்கள். நான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ற அந்த வார்த்தையை கொண்டு பிறரை மதிக்க வேண்டும் என்று விரும்பினால் பெருமை கொண்டப்படுகிறது. நான் என்று இருக்கும் பொழுது நான் எனக்கு தெரிந்தவர்கள் அவ்வளவு பேரையும், எனக்கு பரிச்சயமான அவ்வளவு பேரையும் இன்னும் இறை நாட்டத்திற்காக அவருடைய ஆதரவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மனதில் கொண்டிருக்கின்றேன். பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறார்கள். எவ்வளவோ பேர் இறைவனுடைய கருணையை ஆதரவு வைத்திருக்கின்றார்கள். நல்ல செய்தி கிடைக்காதா என்று நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். மனதிற்கு ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய செய்தி கிடைக்காதா என்று வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு காசு பலம் இப்பொழுது முக்கியமில்லை, சுகம் வேண்டும். உடலுக்கும் உள்ளத்திற்கும் மனதினுடைய கஷ்டத்திற்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்கும் என்று பணம் அடிப்படையில் இல்லாத, பணத்தை கொண்டு சாதிக்க முடியாத ஒரு தேவைக்காக வந்திருக்கின்றீர்கள். ஆனால் பணம் ஒன்றுதான் எனக்கு புரிய என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய தேவை, உங்களுடைய ஹாஜ், அதாவது விருப்பம், உங்களுடைய சுகங்களுக்கும் மன அமைதிக்கும் மனதின் சுகத்திற்கும் அதன் நிம்மதிக்கும், அந்த நிம்மதி உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் சாந்தமும் சமாதானமாக இருக்க வேண்டும். அந்த சமாதானத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தும் அவன் புறத்திலிருந்து நிறைவேற வேண்டும். உங்களுக்கான நல்லறிவை புகட்ட வேண்டும். அந்த நல்லறிவில் எனக்கு சுகமான பாதை இருக்கின்றது. என்னுடைய கெட்ட அறிவில் எனக்கு அயற்சியும் களைப்பும் கொடுக்கக்கூடிய பாதை. அதில் நான் மட்டும்தான் வாழ வேண்டும். நான் என்னை இழிவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். நாம் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் வேண்டும். நாம் என்பது உங்கள் குடும்பத்தையும் தாண்டி உங்களிடம் யார் முகமன் கூறுகின்றார்களோ, முகமலர்ச்சியோடு வருகின்றார்களோ, அவர்களிடம் துன்பங்கள் இருக்குமானால் அதையும் நீக்க வேண்டும். அவங்களுடைய மனம் தூய்மையாக வேண்டும். அவங்களுடைய மனதில் பெருமை இருக்கக்கூடாது. அவங்களுடைய மனதில் இறைவனுடைய நாட்டம் இருக்க வேண்டும். இறைவனுடைய நாட்டம் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய கருணை உண்டு. ஆக யார் மீது எனக்கு கோபம் இருக்கிறதோ அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக கிடையாது. ஆனால் நாம் இதற்கு பதிலாக ஷைத்தான்களோடு ஒரு வழிபட்டிருக்கிறோம். உன்னுடைய பெருமை என்னாவது, நீ எப்படி விட்டுக் கொடுக்கலாம் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்திற்குள்ளேயே இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது இறைவனுக்கு பொருந்தாது. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாது. ஒரு நாளைக்கு மற்றொரு நாள், மறுநாளைக்கு அடுத்த நாள் நிச்சயமாக உங்களுடைய மனநிலையில் மோசமான விளைவுகள், அதனை தாங்க முடியாத அளவுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கோம். நாம் மனதை மட்டும் கவனித்துருவோமேயானால் இன்றைக்கு மறுபொழுது எப்படிக்கிறது என்று பாருங்கள். இந்த நிமிடத்திற்கு மனிதம் அமைதி இருக்கிறதா என்று பாருங்கள். அந்த அமைதியை எந்த நேரமும் உங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அது மட்டும்தான் உங்களுடைய ஹாஜ் என்பது. ஹாஜ் என்பது உங்களுடைய விருப்பம். இறைவனை தவிர உங்களுக்கு அதை நிறைவேற்றி தர முடியாது. அந்த வகையிலான விருப்பம். எந்த நாளும் எப்பொழுதும் என் மனம் அமைதியோடும் சாந்தத்தோடும் இருக்க வேண்டும். இறைவனுடைய வாக்குகளின் மீது சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அவனுடைய வாக்கு மீற முடியாது. அவனுடைய எச்சரிக்கை எனக்கு வேதனையாக வந்துவிடுமானால் அதனை தடுப்பவன் நாம் இல்லை என்பதை அறிய வேண்டும். எதை கொண்டு அவன் உங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றானோ அது நெருங்க வேண்டியது. நீங்கள் அதிலிருந்து தப்பிப்பவர்கள் இல்லை என்பதை பயப்பட வேண்டும். என்னுடைய கேடுகளுக்குத்தான் எனக்காக ஒரு தீமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தெளிவாக பேசுவது போன்று மற்றவர்களும் சொல்வோம், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று. நீங்கள் என்று இருக்கும் பொழுது உங்களை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு மற்றவர்களை மறந்தீர்களே, அந்த பாவம் போதுமான. உங்களிடம் பாவமே இல்லை என்று குறை கூறினீர்களே, அந்த பாவம் போதுமானது. குற்றம் சுமத்தினீர்களே, அந்த பாவம் போதுமானது. உங்கள் மனதுக்குள் கருதி கொண்டிருக்கின்றீர்களே, அந்த பாவம் போதுமானது. நிச்சயமாக யாரை பற்றி கல்வி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை உங்கள் கண் முன்பாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் தன் கருணையை கொண்டு. அவனை பின்பற்றப் போகின்றீர்களா? சைத்தானை பின்பற்றி அவனுக்கு விரோதமாக கேடுகள் அவனுக்கு நிகழ வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு விரோதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த விரோதியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற கண் முன்பாக உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, இது போதுமான அத்தாட்சியாக இல்லையா? பெரும் தவறுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு அதனையும் மீறி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இதற்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டாமா? நிச்சயமாக எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை என்று அமைய வேண்டும். நம்பிக்கையோடு நற்செயல்களில் ஈடுபடுங்கள். உங்களுடைய நற்செயல்கள் எண்ணத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த எண்ணத்திற்கு உயிரோட்டம் வேண்டும். அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகமானது மற்ற மனிதர்களுக்கும் அதிலிருந்து பங்கு உண்டு என்பதை நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்க. நான் சம்பாதிக்கப் போகின்றேன், சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு மட்டும்தான் என்ற அந்த அடிப்படையை கொண்டு தான் சம்பாதிக்கின்றேன். அது என்னுடைய காசு, எனக்கு மட்டும்தான், நான் தான் சம்பாதிக்கின்றேன், அதற்கு அதிக உரிமை உள்ளவன் நான் மட்டும்தான். இந்த எண்ணம் இருக்கும் வரையில் நிச்சயமாக ஷைத்தான் குற்றவாளியாகிவிட்டான். அதிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொன்றுக்கும் கேடுகள் இருக்கின்றன. இறைவனுடைய பாக்கியமும் இறைவனுடைய பாதுகாப்பும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அமைய வேண்டும். மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய நன்மைகளுக்காகவும் உங்களுடைய மனதை கொஞ்சம் விசாலப்படுத்துங்கள். அவ்வளவுதான். நீங்கள் மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் சரி, மனம் நெருக்கடிக்குள்ளாகிவிட்டால் முடிந்தது. தெருவில் கூட அலைவேன், வீடு வேண்டாம் என்று இருக்கும். இன்று பெரும்பாலும் வீடுகளில் வாழ்வது போரடிக்கிறது. தெருவுக்கு வர வேண்டும், வேடிக்கைகளை பார்க்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் சினிமாவில் இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் சீரியல்களில் தொலைக்காட்சிகளில் என்னுடைய நேரத்தை கழிக்க வேண்டும். வீட்டு மனிதர்களோடு பார்ப்பது கஷ்டமாக இருக்கின்றது. முகம் கொடுக்க முடியவில்லை. எப்பேற்பட்ட தரித்திரம் அந்த குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் திரும்ப வேண்டும். வீட்டிலுள்ள மக்களை காட்டிலும் இந்த டிவி சீரியலில் நடக்கக்கூடிய நடிப்பையும் நடிகர்களையும் நடிகைகளையும் அவர்களுடைய கதைகளையும் அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடிப்புகளையும் பார்த்துக்கொண்டு நம் மனம் சத்தியமான குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை பரிசாற்றிக் கொள்ளக்கூடிய நன்மையை தூதுத்துவமாக இறைவனுடைய செய்தியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த வகையை விட்டுவிட்டு நாம் தேடிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இல்லத்தில் நாம் குடிகொண்டிருக்கூடிய இந்த சூழ்நிலை நிச்சயமாக இன்னும் கெட்ட சூழ்நிலையாக மாறியிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய வீடுகளில் ஒரு சுவாரஸ்யமான டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு துயரமான நிகழ்ச்சி உங்களுடைய குடும்பத்தில் நிகழ்கின்றது. அந்த நேரத்தில் டிவி ஆஃப் பண்ணுவீங்களா? ஆஃப் பண்ண மாட்டீங்க. எப்படி ஆஃப் பண்ணுறீங்க? யார் ஆஃப் பண்ண வைக்கிறது? துயரமான நிகழ்ச்சிகள் இருந்தபோது அது கசந்துவிடுகின்றது. இப்பொழுது உங்களுக்கு வேறு வித துன்பம் இருக்கின்றது. அந்த துன்பத்திலிருந்து சுகம் வேண்டும். இதுதான் பிரதானம். அப்படியானால் துன்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லையா? டிவி நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கும் போது துன்பம் எந்த நேரத்தில் நிகழலாம் என்ற அந்த உண்மை தெரிந்திருந்தும் நிகழாது என்ற அந்த மெச்சனத்தில் அலட்சியப் போக்கிறோம். இத்தகையவர்களுக்கு மிகப்பெரும் துன்பமான நிகழ்ச்சியை கொண்டு அவன் தீண்டுவதில்லை. கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட வழி இல்லை. இதன் கஷ்டங்களிலிருந்து நான் விடுபடுவதற்கு ஒரு பொழுதுபோக்குக்காக, ஒரு போதைக்காக இப்பொழுது நான் திரும்பவும் டிவி பார்க்க ஆரம்பிக்கிறேன். எதையாவது பார்த்து மனதை தேற்றிக் கொள்ளலாம், மறந்துவிட்டிருக்கலாம் என்று. போதை வாழ்க்கை எனக்கு வேண்டுமென்றால் எனக்கு இந்த டிவிக்களும் வேண்டும், எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேண்டும், கேளிக்கை நிகழ்ச்சிகள் வேண்டும். வீட்டை விட்டு வெளியே போனால் போதும், ஊர் மக்களை தான் பார்த்து நான் சிரிப்பேன். வீட்டுக்குள்ள மக்களை பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப கடுகடுப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். போர் அடிக்கிற மாதிரி பார்ப்பேன். போர் அடிக்கிறது உங்கள்கிட்ட வெளியில் போகலாம். எந்த வீட்டை உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக அமைத்து நீங்கள் இதில் வாடுங்கள் என்று கூறும்பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக வெளியே கிளம்பிடுவார்கள். எனக்கு வீடு பிடிக்கவில்லை, நான் வெளியே செல்கின்றேன், நண்பர்களை பார்க்கின்றேன். ஒட்டுமொத்தமாக வெளியே கிளம்பிடுவோம். சில கல்யாணங்களுக்கும் வைபவங்களுக்கும் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக, வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எவ்விதம் நாம் நம்முடைய வாழ்க்கையை துடைத்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன சைத்தான்கள். இதை அவன் புரிகின்றான், இந்த கெட்ட சக்திகள் உங்கள் சூழ்வதற்கு காரணம் எனக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் நீங்கள் விலகிவிட்டீர்கள். நான் உங்களுக்கு ஒரு இல்லத்தை அமைத்தேன், அந்த இல்லத்தில் நான் உங்களுக்கு ஓய்வை கொடுத்தேன், வீடுகளை ஓய்வுத்தலமாக ஆக்கினேன் உங்களுக்காக, அந்த வீடுகளில் உங்கள் மக்களை அங்கு பாதுகாப்பாக அமைத்தேன், அதில் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கின்றது, அதில் உங்களுக்கு ஒரு உறக்கம் இருக்கின்றது, அதில் உங்களுக்கு ஒரு சுகம் இருக்கின்றது, இளைப்பாற்றல் இருக்கின்றது, ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய மனப்பன்மை ஏற்படுத்தியிருக்கின்றேன், கணவன் மனைவி குடும்பம் என்று அங்கு உங்களுக்கு தூக்கத்தையும் தருகின்றேன், இரவு பொழுதினுடைய பாதுகாப்பையும் தருகின்றேன், பகலில் நீங்கள் செல்வதற்கான அழகான சக்தி சேர்க்கையும் கொடுத்து உங்களுக்காக பகல் பொழுதை நான் அமைக்கின்றேன், நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இவ்வளவுக்கும் நன்றி செலுத்தும் பொழுது நீங்கள் அந்த இல்லத்தை எப்படி பார்க்க வேண்டும்? அதை ஒரு தெய்வ இல்லமாக பார்க்க வேண்டுமா, அல்லது வெறும் செங்கலும் சுண்ணாம்பும் ஜல்லியும் வைத்து கட்டிய இரும்பு கட்டிடங்களாக பார்க்க வேண்டுமா? இது தெய்வ இல்லம் இல்லையா அல்லது வெறும் கட்டிடங்களா? உங்களுக்காக இவ்வளவு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்த பின்னரும் நன்றியோடு நினைவு கூறுபவர்களாக இல்லை. அங்கு நாம் வாடும் பொழுது ஒருவருக்கொருவர் நற்செய்தி குறிப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலையும் நாம் இல்லை. ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொள்வதும் முகம் திருப்பிக் கொள்வதுமாக இருக்கின்றோம். இதன் பின்னரும் இறைவன் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். கருணையாளன் என்பதற்கு இதைவிட உங்களுக்கு என்ன தேவை? என்ன விதமான அத்தாட்சி தேவை? இதை விட்டுவிட்டு எவனோ பூசாரி சொன்னான் என்பதற்காக வேண்டி கோயில்களுக்கு செல்கின்றோம், அங்கு இறைவன் இருக்கின்றான், அது தெய்வ இல்லம் என்று. மசூதிகளுக்கு செல்கின்றோம், அது தெய்வ இல்லங்கள் என்று. தேவ ஆலயங்களுக்கு செல்கின்றோம், அது தெய்வ இல்லம் என்று. அப்படியானால் உங்களுடைய வீடுகளை அமைத்தது யார்? அங்கு எவ்வளவு பாக்கியங்களையும் கொண்டு உங்களை ஒரு மனிதனாக வாழ வைத்து சுகமாகவும் ஓய்வும் இலைப்பாதகம் தூக்கமும் உங்களுக்கான பாதுகாப்பும் சாந்தத்தையும் அமைதியையும் நிம்மதியும் கொண்டு உங்களை வாழ வைக்கின்றானே, அது தெய்வ இல்லம் இல்லையா? நீங்கள் பூட்டு போட்டுட்டு தூங்குறீங்க, அந்த பூட்டுகளை காப்பாற்றணும் நீங்கள் தூங்குறீங்க இல்லை, அது ஒரு உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் போடுகின்றீர்கள். ஆனால் உண்மையான மன திருப்தியுடன் தூங்க செய்வது யார்? அந்த பூட்டு உடைக்கிறது எவ்வளோ நேரம்? அது பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு மேலாக இறைவனுடைய பாதுகாப்பு அங்கே இருக்கின்றது. இந்த போட்டியின் காரணமாக நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் இல்லை. அவ்வளவு பெரிய பாதுகாப்பும் உங்களை வாழ்விப்பதற்கும் உங்களுடைய வீடுகளை உங்களுடைய அமைதித்தலமாகவும் வாழ்விடமாகவும் அமைத்த அந்த வீடுகளை நீங்கள் கோயில்களை காக்க மாட்டீர்களா? அது தெய்வ இல்லம் இல்லையா? உண்மையான தெய்வ இல்லம் எது? நீங்கள் கூடக்கூடிய அந்த கோயில்களும் மசூதிகளும் சர்ச்சைகளுமா உங்களுடைய வீடுகளா? உங்களுடைய வீடுகளில் இது இறைவனுடைய அற்புடை என்று நினைக்கின்றீர்களா இல்லையா? அப்படி என்னும் பொழுது அந்த வீட்டை நீங்கள் மஸ்ஜிதுகளாகவும் கோயில்களாகவும் தேவாலயங்களாகவும் அதனை பரிபாலிக்க உங்களை தடுத்தது எது? கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. மாபெரும் இறை பாக்கியங்கள் சூழ்ந்த அந்த பாதுகாப்பில் வாடும்பொழுது கெட்ட சக்திகளோடு வாழ்கின்றேன். மகா நன்றி கேட்டவர்கள் நம்மை தேடி யார் இருக்க முடியும்? பூசாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இங்குதான் என்று மூன்று கூட்டங்களும் பிரிந்துவிட்டன. உள்ளத்திலிருந்து எப்பொழுது வெளிப்பட்டு விட்டீர்களோ நீங்கள் நிச்சயமாக கெட்ட சக்திகளோடு ஆவியோடு ஆவியாக உலவிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது பொருளை தவிர மனிதன் என்ற அந்தஸ்தை இழந்து விட்டீர்கள். உங்களுடைய விருப்பங்களை விட்டு வெளியேறிவிட்டீர்கள். இறைவன் அமைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் அந்த விருப்பங்கள் ஹஜ் யாத்திரை செல்கின்றீர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி பொறுமையும் பயபக்தியும் இறைவன் கொடுத்த இல்லத்தில் அங்கு அமைதி நிலைநாட்ட வேண்டும். ஒருவருக்கொருவர் சண்டை சுற்றிவிடப்படக்கூடாது, இறைச்சல்கள் கூடாது, சப்தங்கள் கூடாது. அப்படி ஒரு அமைதித்தலமாக அந்த வீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வீட்டிலுள்ள அங்கத்தர்கள் ஒவ்வொருவரும் எங்கு விருப்பம் கொண்டு அந்த அமைதியை எங்கு கொண்டு வர வேண்டும்? வீடு அமைதியடைவதற்கு. இறைவனை நாம் நன்றி கெட்டவர்களாக மறந்துவிட்டோம். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 2:25, நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்யுங்கள். இப்பொழுது நற்செயல் இந்த ஹஜ், இந்த பில்கிரிமேஜ், அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இல்லத்தில் தொடங்கி ஒவ்வொரு இரவும் முடிய வேண்டும், திரும்ப இல்லத்தில் தொடங்கி முடிய வேண்டும். அந்த இல்லம்தான் நீங்கள் ஹஜ் செய்யக்கூடிய புனித இல்லம், உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய புனித இல்லம் அதுதான். ஹஜ் என்பது புனிதமான இறைவனுடைய வாக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் தேவையாக அமைந்திருக்கின்றன, விருப்பங்களாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அண்டை வீட்டாருக்கும் இறைவனே பாதுகாப்பு கொள் என்று கேளுங்கள். ஒரு உங்களிடம் வந்து இதுக்காக கூலி கேட்கவில்லை. என்னை நான் எப்படி தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளம், மற்றவர்களுக்காக நான் கொஞ்சம் இறக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். என்னுடைய பாவங்கள் அவ்வளவு நீங்கிவிட்டன, அது இல்லை என்று ஆகும் பொழுது உங்களுடைய பாவங்களுக்கான கூலி கொடுக்கப்படுகின்றது, வேதனை. இந்த வேதனை நீங்க வேண்டுமென்றால் இறை வழி வாழ்க்கை வேண்டுமே தவிர மருத்துவம் என்ற ஒரு பகுதியை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இறை வழி மருத்துவம் வாழ்க்கையினுடைய சிறு பகுதி, வாழ்க்கையே உங்களிடம் இல்லை, மருத்துவம் என்ற பகுதி உங்களிடமா? நிச்சயமாக இல்லை. எனக்கு ஒரு கஷ்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அறிய வேண்டும், நான் என்னுடைய நன்மையை போன்று அடுத்த மனிதருக்கு ஒரு நன்மையை விரும்பவில்லை, அவ்வளவு. எனக்கு நான் என்று இருப்பதை போன்று மற்றவர்களுக்கும் இறைவனுடைய உதவி வேண்டும், எனக்கு என் இறைவன் என்று நான் திரும்பும் பொழுது மற்றவர்களுக்கும் கூட இருக்கிற அவ்வளவு பேருக்கும் அதே தேவைகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய திரும்பங்கள். எங்களை வாழ வைப்பாயாக இல்லை, என்னை வாழ வைப்பாயாக இல்லை, எனக்கு நீ நன்மை செய் என்பது இல்லை, எங்களுக்கு நன்மை செய். நற்செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்பாக இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். அத்தியாயம் 3:140, உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சோதனைகள். நம்பிக்கை கொண்ட நற்செயல், அந்த நற்செயல் என்ன, உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையடைய வேண்டும். உங்களுக்கு ஒரு சோதனை இப்பொழுது இருக்கின்றது, உங்களுடைய காரியங்கள் உங்களுக்காக நிறைவேறவில்லை. காரணம், மற்றவர்களுக்காகவும் அவர்களுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும், உன் உதவியை கொண்டு அவருக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று நாம் கேட்கவில்லை, கேட்க தவறிவிட்டோம். ஆனால் இப்பொழுது கேளுங்கள், இந்த க்ஷணம் முதலாக உங்களுக்கு பாதையை மாற்றப்படுகின்றது. உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி உங்களுடைய காரியங்கள் அவன் கொடுத்திருந்து உங்களுக்காக நிறைவேற இருக்கின்றது. இதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஒரு சோதனை என்றால் மற்றவர்களுக்கும் ஒரு சோதனை காலம் நிச்சயமாக உண்டு. உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்குள்ளேயே வாருங்கள், எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, மற்ற பேரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கும் இதே போன்ற துன்பத்திற்குரிய காலங்கள் இருக்கின்றன. இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது, இதனை பொய்யாக்கிட முடியாது. யாருக்கு ஒரு துன்பம் வருகின்றதோ அவர்கள் மற்றவர்கள் அனைவருக்காகவும் அந்த துன்பம் வேண்டாம் இறைவனே என்று கேளுங்கள். அவ்விதமாகவே ஒவ்வொருவரும் அவரவர் துன்பங்களுக்கு கேட்கும் பொழுது, இந்த துன்பங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று கேட்கும் பொழுது, உங்களுடைய வீடுகளை விட்டும் உங்களுடைய அண்டை வீடுகளுக்கும் வாருங்கள், வேண்டாம் என்று விரும்புங்கள். ஒவ்வொருவருக்கும் காலத்தோணை இருக்கின்றது. எவ்வளவு அதிகமாக நம்முடைய தேவைகளை விசாலமாக்குகின்றோமோ அந்த அளவுக்கு பாவங்கள் என்ற ஒன்றை நமக்கு இல்லாமலாகி நம்முடைய நன்மைகள் நமக்கு அபரிமிதமாக காலமெல்லாம் நீடித்திருக்கும் விதமாக நமக்காக இறைவன் நன்மை கிடைக்கின்றான். அடுத்தவர் வந்து என்னுடைய சண்டை சச்சரவை தீர்க்க வேண்டும் என்று இருக்கும் காலமெல்லாம் அது தீர்த்து வைக்கிறது ஒன்று தான், வைக்காது. எனக்கும் அடுத்தவருக்கும் ஒருவருக்கொருவர் ஒரே மனிதருக்கிடையே எனக்கு விசாலமான மனம், அவர்களுக்கும் சோதனை வேண்டாம் என்று விரும்புவதில்லை என்றால் நம் சமுதாயத்தில் அதனை விரும்பவும் நிச்சயமாக இல்லை. சோதனை காலங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நீங்கள் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கின்றீர்களா என்பதை அறிய வேண்டிதான் இந்த சோதனை காலம். உங்களுக்கிடையே மாறி மாறி வரும்படி செய்கின்றான். எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த கஷ்டத்தினுடைய பாதிப்பு அவ்வளோ பேருக்கு இருக்குது, மாறி வரக்கூடிய சூழ்நிலை. உங்கள்ட ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டங்களும் ஒருவருக்கொருவர் மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. எந்த நேரத்திலும் ஒன்று நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் என்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர் ஒரு கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக் கொண்டு மனவேதனையில் வாழ வேண்டும் என்ற இந்த போக்கு நமக்கு இன்றிலிருந்து வேண்டாம். நிச்சயமாக நாம் இந்த காலங்களை உங்களுக்கிடையே மாறி மாறி வளர்ச்சி செய்கின்றோம். இது சத்தியம்தான் என்று நம்பிக்கை கொள்பவர்கள் யார் என்பது எங்களுக்காக வேண்டும். நிச்சயமாக இது சத்தியம்தான் என்பதை உங்களில் ஒருவருக்கொருவர் யார் அறிந்து கொள்கிறது என்பதற்காக வேண்டும். நிச்சயமாக நன்றாக தெளிவுபடுத்த வேண்டியவற்றை நிச்சயமாக தெளிவுபடுத்துகின்றான். நீங்கள் ஒருவர் உங்களுடைய குடும்பத்தில் நன்மையாளராக இருந்தால் அந்த குடும்பத்தில் நீங்கள் இருக்கும் வரையில் நிச்சயமாக நான் அவர்களை மன்னிக்கின்றேன். குடும்ப அங்கத்தினர்களாக 5-6 பேர் இருக்கிறீர்கள். குடும்பத்தில் உங்களை நாடி வாழக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள், உங்களுடைய வேலையாட்கள், உங்களுக்கு உதவியாளர்கள் என்று ஒரு 10-15 பேர் இருக்கின்றார்கள். ஒருவர் இந்த குணத்தை கொண்டிருந்தால் அவ்வளோ பேரையும் நான் காப்பாற்றுகின்றேன் உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய மனைவிக்காக வேண்டி. நீங்கள் இருக்கும் வரையில் நிச்சயமாக நான் அவர்களை வேதனை செய்வனாக இல்லை. அத்தியாயம் 8:33 நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரையில் ஒருபோதும் உங்கள் நன்மைக்காக வேண்டி அவர்கள் யாவருக்கும் எந்த துன்பமும் கிடையாது, நீங்கள் சுமூகமாக வாழ முடியும். உங்கள் சம்பந்தமாக குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. நீங்கள் இருக்கும் வரையில் இந்த அத்தாட்சிகளுக்கு உரியவர்களாக நீங்கள் வாழுங்கள். இன்று நாமும் நம்முடைய சமுதாயமும் இறை வழி வாழ்க்கையில் இறைவழி மருத்துவத்தில் பெரும்பாலும் சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒருவர் மற்றவருக்காக பிரார்த்தனை மேற்கொள்கிறோமே, இதுதான். உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் உங்களுக்காக மேற்கொள்வதை காட்டிலும் எனக்கு இருக்கக்கூடிய கட்டம் பிறருக்கும் உண்டு என்று இந்த வசனத்தின் அடிப்படையில் அத்தியாயம் 3:140 அடிப்படையில் நாம் மற்றவர்களுக்கு இறங்கும் பொழுது என்னுடைய துன்பம் ஒட்டுமொத்தமாக நீக்கப்படுகின்றது. போய் வருது, போய் வருது, கொஞ்ச நாள் நல்லா இருக்க திரும்ப வருது, இந்த பேச்சு இருக்காது. வேதத்தில் உங்களுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு சாட்சியாளர்களாக வாழ வேண்டும். இதற்காகத்தான் இந்த சோதனை. அத்தியாயம் 3:40 உங்களை நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் யார்? உங்களை சாட்சியாளர்களாக வாழ்வர்களை அவர் தேர்ந்தெடுத்து உலகிற்கு முன்மாதிரியாக அவர்களை கொண்டு நீங்களும் அதே வாழ்க்கையை பின்பற்றுங்கள். சமுதாயமாக சுமூகமாக சிறந்த அமைப்பினராக வாழுங்கள் என்பதை உங்களுக்கு கற்பிக்க வேண்டும். எங்கள் இறைவனே எங்களை மன்னிப்பாயாக என்ற அந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையாகும். எங்களை என்று சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் என்று வரும்போது என்ன பாவம் செஞ்சேன் தான் வரும். ஒன்று கொஞ்சம் அதிகமான அந்த பாவங்களினுடைய வேதனைகளுக்காக வேண்டி இந்த வகையிலான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று முதலாக அவிதமாக அல்ல, அவிதமாக வாழப்போவதில்லை. இப்பொழுது அத்தியாயம் 2:25 நீங்கள் நம்பிக்கையோடு நற்செயல்கள் இந்த வகை புரிகிறானால் அவர்களுக்கு நற்செய்தி கூறுகிறவர்களாக நல்ல செய்தி தேவை, கெட்ட செய்தி கிடையாது. அவர்கள் வாழ்க்கை முழுமைக்கும் அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். அங்கு அவர்களுக்கு நன்மையை தேவை கிடையாது. இப்பொழுது என்னுடைய காலம் மாறுகிறது, என்னுடைய நேரமும் மாறுகின்றது, என்னுடைய சூழ்நிலையும் மாறுகிறது. இறைவன் புறத்திலிருந்து என்னுடைய மனம் விசாலமாகின்றது. அங்கு நேற்றிருந்த நெருக்கடி என்று இல்லை, கஷ்டமான சூழ்நிலை என்று இல்லை, என் மனதின் சூழ்நிலை விசாலமாக்கப்படுகின்றது. இப்போது என்னுடைய ஒவ்வொரு தேவையும் காற்று முதலாக, உணவு முதலாக, தண்ணீர் முதலாக ஒவ்வொன்றிலும் அவனுடைய உயிரோட்டம் அங்கிருக்கின்றது. நான் ஒரு சொர்க்கத்தில் வாழ்வதை போன்ற வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன். தோட்டம் துறவில் வாழ்வதை போன்ற ஒரு நீரோட்டமுடைய ஒரு வாழ்க்கையை, உயிரோட்டமுடைய வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன். எல்லாம் மனநிலை அடிப்படையை கொண்டதாக இருக்கின்றது. கவலைகள் இல்லாத வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் சொர்க்க வாழ்க்கையாக அமையும். அந்த கவலைகள் நீக்கப்பட்டு இறுதி நாள் வரையிலும் எனக்கு கவலை இல்லை என்று இறைவனுடைய வாக்கு நிறைவேறும் பொழுது இதற்கு நிகரான ஒரு அமைதியான அழகு மிக்க வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைகளும் மாறும். நீங்கள் தொழுவதெல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உள்ள உணவு வகைகளும் மாறுகின்றன. அத்தியாயம் 2:25 நம்பிக்கையோடு நற்செயல் செய்வோருக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். அவர்கள் சொர்க்க வாழ்க்கையில் நுழைக்கப்படுவார்கள். இந்த உலகத்திலேயே கவலையும் பயமும் துக்கமும் இல்லாத வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை. அமைதி பூங்காவில் அவர்கள் வாழ்வார்கள். அந்த உயிரட்டமுள்ள அந்த எண்ணத்திற்கு அவர்கள் தொடுவதெல்லாம் தொடங்கும். இன்று அவர்கள் உண்ணக்கூடிய உணவு வேறு விதமானது, உயிரட்டமுள்ளது. நேற்று வரையில் அவர்கள் உணவு உட்கொண்டார்களே, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட உணவு கிடையாது. உங்கள் கைப்பட்டதுமே அது கேடாகிவிட்டதே, அப்படிப்பட்ட உணவு கிடையாது. உங்களுடைய எண்ண பிரகாரம் உங்கள் முன்பாக வைக்கக்கூடிய இந்த உணவு, இதை பற்றி இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று வரையில் பத்தியங்கள் இது வேண்டாம் அது வேண்டாம், எனக்கு இது ஏற்பட்டுவிடும், இந்த துன்பங்கள் ஏற்பட்டுவிடும், அலர்ஜி ஏற்பட்டுவிடும், எனக்கு இது உதவாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வகையிலான வாழ்க்கை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய மாபெரும் அருள் இது இப்பொழுது உங்களுக்காக ஒவ்வொன்றும் தொடங்க ஆரம்பிக்கின்றது. இதே போன்ற உணவுதானே நேற்று சாப்பிட்டோம், நேற்று ஒத்துக்கொள்ளவில்லை, இது வேண்டாம், அவ்விதமாக அல்ல, இது போன்றது கொடுக்கப்பட்டது. இப்பொழுது உங்களுடைய ஞானங்களின் பக்கம் நீங்கள் திரும்பியிருக்கின்றீர்கள், உங்களுடைய ஆற்றலின் பக்கம் திரும்பியிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்கள் கைப்படும் பொழுது அது சுகமாக மாறும். நேற்று பெரும் கஷ்டம் இருந்தது, படும் பத்தியத்தில் இருந்தேன், அதன் காரணமாக சுகமாகிவிட்டது என்று எண்ணுவீர்கள். ஆனால் சுகமான பிறகு கொஞ்ச காலம் பத்தியம் இருக்கும், பிறகு சாப்பிட ஆரம்பிப்பீர்கள். எந்த தேதியில் சாப்பிட ஆரம்பித்தீர்கள்? ஆனாலும் சாப்பிட ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த வரையில் ஒன்றுமில்லை, ஒரு வருடம் என்று ஒன்றுமே இல்லை, நன்றாக இருக்கிறேன். எப்படி? அதே உணவு. ஒரு நேரத்தில் பயந்தீர்கள், சுகமான பிறகும் அந்த பத்தியத்தை தொடர்ந்தீர்கள், பிறகு ஆசை அதிகமாகியது, சாப்பிட ஆரம்பித்தீர்கள், ஒன்றும் ஆகவில்லை என்று தெரிந்தது, அதே உணவு தான். எப்படி மாறியது? நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பில் இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் உங்களுக்கு இல்லை. ஆனால் இறைவனுடைய மன்னிப்பை நீங்கள் தேடிய நிலையில் அந்த மன்னிப்பு கிடைக்கும் பொழுது என்றென்றும் சுகமான வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் அனுமதிக்கின்றான். ஆக என்னுடைய நன்மைகள் என்னுடைய உணவுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் முதலில் அது ஆறுதலாகவும் அத்தாட்சியமாக பாருங்கள். நிச்சயமாக விதமாக அமைந்து கொண்டக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் அதனை தேடி வந்திருக்கின்றீர்கள், அதனை நீங்கள் அனுபவித்துட்டு வந்திருக்கின்றீர்கள். அது உங்களுக்கு புதிதானதல்ல. பல சமயங்களில் நான் என்னுடைய உணவுக்கு கட்டுப்பாடு, பிறகு அந்த கட்டுப்பாடு தளர்த்திய பிறகு எதுவாகவில்லை. உணவு ஒரே மாதிரியாக இருக்குது என்று எண்ண வேண்டாம். உணவை பற்றி பயப்படாதீர்கள், உங்களுடைய மனநிலையை பற்றி பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுகமாகும் வரையில் பொறுமையை காத்திருங்கள். உங்களுக்கு சுகமாகிவிட்ட பின்னர் நீங்கள் முற்றிலுமாக உங்களுடைய மனதின் கேடுகளிலிருந்து நீக்கப்பட்டு விட்டீர்கள். இந்த நிலையின் போதுதான் உங்களுடைய உணவு மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் அந்த உணவை உட்கொள்ளுங்கள், உங்களுக்கு எதுவும் நிகழாது. இனி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பத்தியங்களோடும் அரைகுறை பட்டினிகளோடும் வியாதிகளோடும் நீங்கள் வாழ வேண்டுமா, தொடர்ந்து அல்லது உங்களுடைய இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு வாழ வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நிச்சயமாக உங்களை அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். அழகான வாழ்க்கைக்காக புதிய உணவை உங்களுக்காக அமைக்கின்றான், புதிய வாழ்க்கையை உங்களுக்காக அமைக்கின்றான், புதிய பொழுதை உங்களுக்காக அமைக்கின்றான். நாம் விரும்புவதை இறைவன் கேட்டுக்கொண்டான், அந்த விருப்பம் உங்களுக்கும் உங்களை சார்ந்த சமுதாயத்திற்கும் சேர்த்து. நீங்கள் ஒரே மனித சமுதாயமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றீர்களே தவிர, நீங்களாக பிரிவை ஏற்படுத்தி கொண்ட ஹிந்து சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் என்று அவன் படைக்கவில்லை, நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள். யார் இவ்விதமாக ஒரே மனித சமுதாயத்தை மூன்று விதமாக பிரித்தார்களோ அந்த கூட்டத்தாருடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் கூடாது, இருக்கக்கூடாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 6:159. ஆக நான் முஸ்லீம் கூட்டத்தைச் சேர்ந்தவன், இந்து கூட்டத்தைச் சேர்ந்தவன், கிறிஸ்தவ கூட்டத்தைச் சேர்ந்தவன் இருக்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், உங்களை ஒரே சமுதாயமாக நான் படைத்தேன், மனிதனாகத்தான் படைத்தேன், இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவன் படைக்கவில்லை. எவ்விதம் நீங்கள் உங்களை பிரித்து வைத்துக்கொண்டு நான் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன், அந்த சமுதாயம் பிடிக்காது, ஒருவருக்கு பகை என்ற அடிப்படையில் வாழ்கின்றீர்களே, உங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு பூசாரிகளை நீங்கள் பின்பற்றினீர்கள், ஷைத்தான்களை பின்பற்றினீர்கள், அவ்வளவுதான். இறைவனை பின்பற்றவில்லை. இறை உணர்வை நீங்கள் பின்பற்றியிருந்தால் நீங்கள் மனிதனாக இருப்பதைத்தான் இறைவன் பிடிக்குமே தவிர, இந்து மனிதன் என்று சொன்னால் நான் படைக்காத ஒரு பொது ஜந்துவாக இருக்கின்றது, இது வேண்டாம் என்று கூறுவான். அத்தியாயம் 6:159. யார் தங்களுடைய வாழ்க்கையை பல பிரிவுகளாக பிரித்துக்கொண்டு, பல சமுதாயங்களாக பிரித்துக்கொண்டு, நான் வேறு நீ வேறு என்று கூறுகின்றார்களோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து விட்டார்களோ, அந்த மக்களுடன் உங்களுக்கு எந்த தொடர்பும் கூடாது. நீங்கள் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தினராகவோ, கிறிஸ்தவ சமுதாயத்தினராகவோ, அல்லது இந்து சமுதாயத்தினராகவோ உங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு நீங்கள் வாழ்வது உண்மையானால் எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மனிதனாக வருகிறானால் நிச்சயமாக தொடர்பு உண்டு. இவ்விதமாகத்தான் இறைவன் உங்களை வாழச் சொல்கின்றான். நீங்கள் உங்களை வேற்று மனிதர்களாக, இறைவன் படைக்காத ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். இறைவனுடைய பாக்கியங்களை விட்டும் நீங்கள் விளக்கியவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஒரு முஸ்லீம் இந்துவை பார்க்கும் பொழுது உங்களுடைய சகோதரராக பாருங்கள். இவ்விதமாக ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் நான் இப்படித்தான் என்று கூறும்பொழுது உங்கள் மீது குற்றம் இல்லை, நீங்கள் விலகுவதை பற்றி. மனிதனாக வரக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் மனிதர்களாக நான் மாற்றியிருக்கின்றேன். கஷ்டத்தில் இவர்களை பார்த்து நன்றாக உனக்கு வேண்டும், இவ்வளவு பாவம் செய்தால் என்று கூறாதீர்கள். அவர்கள் மனிதர்களாக மாறியிருக்கின்றார்கள். நீங்கள் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, வாய்ப்பு வந்து சொல்லுவாங்க. இப்பொழுது தெரிய வேண்டும், உங்களுக்கு மதங்கள் கிடையாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய உள்ளம் அது தெய்வ உள்ளம், அங்கு சுகமாக நீங்கள் வாழுங்கள் என்று இறை சக்தி இறை வாக்கு இருக்கின்றது. இறைவன் பொதுவானவன் என்பதற்கு உள்ளத்தில் அவனுடைய வாக்குகளை கொண்டிருக்கும் போது தெரியும். உருவமாக கொள்ளும் பொழுது மாறிவிட்டீர்கள். உங்களுடைய உள்ளத்திற்கு உருவம் கிடையாது, அந்த உள்ளத்தில் இறைவனுடைய பாக்கியம் இருக்கின்றது. அந்த பாக்கியம் ஆசீர்வாதமாக இருக்கின்றது, அந்த ஆசீர்வாதத்துக்கும் உருவம் கிடையாது. அது நற்செய்தி மனதிற்கு தெம்பை கொடுக்கின்றது, உயிரோட்டத்தை அளிக்கின்றது, அங்குமுறை வாழ்க்கை இருக்கின்றது. எல்லாமே அருபமானது, உருவங்கள் கிடையாது. இதிலிருந்து உருவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான், இவ்வளவையும் விட்டுவிட்டு உருவத்தை பார்த்து கொண்டு நான் நீ எனக்கு நான் உனக்கு என்று கூறுவது மிகவும் தவறான ஒரு போக்கு, இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வாழ்க்கை. ஆக உள்ளத்திற்கு தெய்வ உள்ளமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒரு தெய்வ இல்லம் என்று உங்கள் கட்டிடங்களை வைக்காதீர்கள். ஒருபோதும் அது கிடையாது. எப்பொழுது உள்ளத்தை விட்டுவிட்டு அதற்கு ஒரு உருவம் அமைத்தீர்களோ தெய்வ இல்லம் என்று வழி தவறிவிட்டோம். பிரார்த்தனைகள் இல்லை. கண்ணை மூடும் பொழுது எதுவுமே கிடையாது. பிரார்த்தனைகளின் போது இறைவன் கண்ணை மூடுகின்றான். ஏனென்றால் நீங்கள் கோயில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சைகளோ உட்கார்ந்திருக்கின்றீர்கள், அங்குதான் இறைவன் என்று. கண்ணை மூடும் பொழுது அது இல்லை, உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள், அங்கு இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகளை நினைத்துகின்றான். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அது தெய்வ உள்ளமாக இருக்கின்றது, அங்குதான் நீங்கள் வாழ்கின்றீர்கள். இந்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஊர் மக்களையும் உலக மக்களையும் பின்பற்றி சீரழிந்தது போதும். இன்று முதலாக உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் தனி மனிதர் கொண்ட ஒரு சமுதாயம், ஒட்டுமொத்த மனித சமுதாயம் நீங்கள் ஒவ்வொருவரும். இப்பொழுது இறைவனுடைய பாக்கியம் உங்களுக்கு இருக்கின்றது. இறைவன் யாவருக்கும் பொதுவானவன் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்காக மேற்கொள்ள வேண்டாம், உங்களுக்குள்ள சோதனை மற்றவர்களுக்கும் இருக்கின்றது. நீங்கள் அவர்களுக்கு வருவதற்கு முன்பாக பிரார்த்தனை செய்கின்றீர்கள். இது மிகப்பெரும் மனம், மிகப்பெரிய ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய விசாலமான மனம். இதற்கான தேவைக்கு உங்களுடைய நன்மைகளை இறைவன் உங்களுக்காக கொடுப்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டவன். இறைவனுக்கு நன்றியுணர்வோடு இறைவனுக்காக வேண்டி நாம் மனிதனாக வாழ வேண்டும். முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக ஒருபோதும் வாழ முடியாது. பூசாக்களையும் பின்பற்ற முடியாது, இன்னொருகளையும் பின்பற்ற முடியாது, சமுதாயத்தினையும் பின்பற்ற முடியாது. இறைவன் அமைத்துக்கூடிய ஒரு சமுதாயமாக என்னுடைய உள்ளத்தில் இறைவனுடைய ஆற்றலோடு ஒரு மனிதனாக சமுதாயமாக வாழும்பொழுது உங்களுடைய துன்பங்கள் நீங்குகின்றது. யார் எப்படியோ ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட நிலையில் என் இறைவனை எங்களை மன்னிப்பாய் என்ற ஒரு வார்த்தை தான். உங்களை மட்டுமல்ல அவ்வளோ பேரையும் ஒரு கஷ்டம் வரும்பொழுது எங்களுக்கு சுகமளிப்பாயாக, தூய்மைப்படுத்துவாயாக. நம்முடைய வாழ்க்கை இன்று முதல் இறைவனை கொட்டக்கூடிய தூய்மையான வாழ்க்கையின் பகுதியில் அமையும், இது சந்தேகமில்லை. இறை வழி வாழ்க்கையும் இறைவழி மருத்துவமும் இன்று உங்களுக்காக தொடங்க இருக்கின்றோம்.